புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புதுமைகளும் அதிசயங்களையும் பார்த்து ரசிக்கிறது மனிதனுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு கிணத்து தவளை மாதிரி தேங்கி இருக்கக்கூடிய குட்டி நீர்ல மட்டும் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. ஓடுற நீரை போல புதிய புதிய இடங்களை தேடி ஓடுறதான் வாழ்க்கையோட ரசனைய அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சுற்றுலா அப்படின்னா மனிதன் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள்ல தான் தன்னுடைய வாழ்க்கைய வாழவே ஆரம்பிக்கிறான். மற்ற நேரங்கள்ல எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்காக ஓடிட்டே தான் இருக்காங்க. தான் வாழ்ற சொந்த இடத்த விட்டுட்டு வெளி இடங்களுக்கோ அல்லது வெளி நாடுகளுக்கோ சென்று அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழலை ரசிக்கிறதும் புதிய புதிய விஷயங்களை தேடுறதும் தான் சுற்றுலாவோட ஒரு மையமா இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ அழகு நிறைந்த இடங்கள்லாம் இருக்குங்க. அழகிய பசுமை நிறைந்த காடுகள், அழகான வளைந்து ஓடக்கூடிய நதிகள், சலசலன்னு விழுகிற அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், நீண்டு பறந்து கிடக்கிற சமுத்திரங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு மன நிறைவும் கிடைக்குது. இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா வெண்மணல் நிறைந்த கடற்கரைகள், அழகியல் நிறைந்த வழிபாட்டு தலங்கள், அழகான நகரங்கள், பூங்காக்கள், இந்த உலகத்தில் நம்ம சென்று பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளமாக இருக்குங்க. ஆனால் நம்ம எதையுமே பார்க்காம சுற்றுலாவை ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்த தேசிய சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சுற்றுலா மற்றும் ஹோட்டல் மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி மேற்பார்வையாளர் முனைவர் எஸ் பிரவீன்குமார் அவர்கள் சுற்றுலாவை நேசிப்பும் இவ்வுலகை கண்டு மகிழ்வும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக இணைந்துள்ளார். உடனுரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் பிரவீன்குமார் பேசுகிறேன். நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சுற்றுலா மற்றும் ஹோட்டல் மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். நான் தேசிய சுற்றுலா தினத்தை பற்றியும் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் உங்களுடன் கருத்துக்களை பரிமாற இருக்கிறேன். மிகவும் பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
சார், இப்போ இந்த சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய மனதை மகிழ்ச்சி கொடுக்கும் விதமாகவும் அதே நேரத்தில் மன அழுத்தங்களை வெளியேற்றும் விதமாக இந்த நிகழ்வு வந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் வந்து தேசிய சுற்றுலா தினம் வந்து ஒவ்வொரு வருடமும் கொண்டாடக்கூடிய காலகட்டத்தில் அது ஏன் வந்து கொண்டாடுறோம்?
பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்று நேற்று தோன்றியதல்ல சார். மனிதன் தோன்றிய காலத்திலேயே பயணமும் தொடங்கியது. வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதன் உணவு தேடி பார்த்தீங்கன்னா காடு மேலெல்லாம் அலைஞ்சு, பட் இன்னைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இன்பம், இறை தேடல், பொழுதுபோக்கு, அறிவு வளர்ச்சி இவற்றின் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு சுற்றுலா மேற்கொள்கிறார். உலக சுற்றுலா தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25 அன்று கொண்டாடப்படுகிறது. இது எதுக்கு நம்ம கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இயற்கை அழகை அங்கரிப்பதற்காகவும் இந்திய பொருளாதாரத்திற்கு சுற்றுலா முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு பன்மை கொண்ட நாடு. நம்மளுடைய கலாச்சாரம், இயற்கை, பாரம்பரியம், கல்வி, விளையாட்டு, கிராமப்புறம், சுற்றுச்சூழல், சுற்றுலா போன்ற பல்வேறு வகையான சுற்றுலாவை வந்து நம்ம இந்தியா வழங்குகிறது. சுற்றுலா தற்காலத்தில் மக்களிடையே நல்ல செல்வாக்கை பெற்றுள்ளது. அது நாட்டிற்கு அந்நிய செலவாணியை ஈட்டி தருவதால் அனைத்து நாடுகளும், வளர்ந்த நாடுகளும் சரி, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்திட்டு இருக்காங்க. மேம்பட்டதால் என்னன்னா நமக்கு நிறைய அந்நிய செலவாணிகள் நமக்கு கண்ட்ரிக்கு உள்ள வருது. இப்ப நாட்டின் வறுமையை சமாளிக்க இது ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்தாக பயன்படுத்தலாம். சுற்றுலாவின் முக்கியத்துவம் கருதி நம்ம வந்து தேசிய சுற்றுலா தினத்தை கொண்டாடுகிறோம் சார்.
இப்போ இந்த சுற்றுலாத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு சார்?
சார், சுற்றுலாத்துறையானது பல வகையான உள்ளடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் சார். பிறப்பு சுற்றுலா மற்றும் விண்வெளி சுற்றுலா முதல் தோட்ட சுற்றுலா மற்றும் கப்பல் பயணிகளுக்கு கிடைக்கும் சுற்றுலா வகைகள் நிறைய சார். சுற்றுலாவின் நோக்கம், தன்மை, இடம், தூரம், பயன்பாடு இவற்றின் அடிப்படையில் சுற்றுலா பல வகை பாகுபாடுபடுத்தலாம். அவை உள்நாட்டு சுற்றுலான்னு சொல்லலாம், வெளிநாட்டு சுற்றுலான்னு சொல்லலாம், தனிநபர், குழு சுற்றுலா, பண்பாட்டு சுற்றுலா, கல்வி சுற்றுலா, சமூக சுற்றுலா, தொழில் சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ஓய்வு சுற்றுலா, பருவகால சுற்றுலா, விளையாட்டு சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இப்ப சூழலியல் சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா, இப்படி சுற்றுலாவில் வந்து நிறைய ஒரு இது வேறுபாடுகள் இருக்குங்க சார். அந்த ஒவ்வொரு எதுக்கு நம்ம டிராவல் பண்றோமோ அதை மையமாக கொண்டு அதை நம்ம சுற்றுலான்னு சொல்லுவோம். ஸோ சுற்றுலாவின் பல்வேறு நோக்கங்களுக்காகவும் பயன்பாட்டுக்காகவும் மேற்கொள்ளப்படுகிறது.
இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு. அதே வகையில் வந்து சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரபலமா இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லாமே.
உலகில் தலைச்சிறந்த சுற்றுலா மையங்களில் ஒன்றாக இந்தியா வந்து வந்துட்டு இருக்கு சார். இப்போ இந்தியாவில் நம்மளுடைய வளம் கட்டின கலாச்சார பாரம்பரியம், மாறுபட்ட பூவியல் மற்றும் வரலாற்று அடையாளங்கள் பெயர் பெற்றது. இது உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது சார். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. இப்போ இந்தியாவில் பல யுனெஸ்கோ சைட்ஸும் இருக்குது, பட்டு அதுவும் இல்லாமல் நிறைய வனவிலங்குகள், சாகச அட்வென்ச்சர் சுற்றுலான்னு சொல்லுவோம், சாகச சுற்றுலா வாய்ப்புகள் தயமாக இந்தியா உள்ளது. சிறந்த சுற்றுலா மையமாக இந்தியாவின் ஆற்றல் பங்களிக்கும் சில இதை நான் சொல்கிறேன். நான் இப்போ கலாச்சார பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம். இந்தியா வந்து ஒரு கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஸோ இந்தியா பல்வேறு மதங்கள், மொழிகள் மற்றும் மரபுகளுடன் அதன் வளமான கலாச்சார பன்முகத்தன்மையாக அறியப்படுகிறது. இந்த பன்முகத்தன்மை புதிய கலாச்சாரங்கள் அனுபவிப்பதில் ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகள் இந்தியாவை நோக்கி வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று சின்னங்கள், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் இந்தியாவில் நிறைய இருக்கு சார். தாஜ்மஹால், செங்கோட்டை, குதுப் மினார் போன்ற பல வரலாற்று சின்னங்களை இந்தியா கொண்டுள்ளது. ஸோ இந்த அடையாளங்களை சிறந்து வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. இவை பிரபலமாக சுற்றுலா தலங்கள் அமைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாகச சுற்றுலான்னு சொல்லலாம், அட்வென்ச்சர் டூரிசம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் ஜாஸ்தி சார். கடற்கரைகள் மற்றும் காடுகள் பல்வேறு புவியியல் அமைப்பை கொண்டுள்ளது. இது சாகச சுற்றுலாவுக்கு சிறந்த இடமாக அமைகிறது. மலையேற்றம், ட்ரெக்கிங்கு, பனிச்சறுக்கு போன்ற சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாக உள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது மருத்துவ சுற்றுலான்னு சொல்லலாம். இந்தியாவின் அது மேற்பண்ட மருத்துவ வசதிகள் மற்றும் மலிவு மருத்துவ சிகிச்சைக்காக அறியப்படுகிறது. இது மருத்துவ சுற்றுலாவின் உயர்வுக்கு வழிவகுக்கிறது. அடுத்து வந்து ஆயுர்வேதம் மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா. இந்தியாவின் அதன் ஆயுர்வேத சிகிச்சைகள் மற்றும் ஆரோக்கிய மையங்களுக்கு பிரபலமானது. இது ஆரோக்கிய சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. ஆயுர்வேதம் மற்றும் யோகா இதுக்காண்டியும் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணுறாங்க. அப்புறம் அது இதெல்லாம் அப்பாற்பட்டு ஹாஸ்பிட்டாலிட்டினாலே விருந்தோம்பல் அப்படின்னாலே இந்தியாவுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது சார். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்காண்டியே நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுறாங்க. இப்போ உலக சுற்றுலா அமைப்பு UNWTO, யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தோராயமாக 10 மில்லியன் சர்வதேச சுற்றுலா பயணிகள் நமக்கு இந்தியாவுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஸ்டடி சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் உலக அளவில் மொத்தம் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் 1% மேலே இந்தியாவுக்கு டிராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இவ்வளோ ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய நம்ம டெவலப் பண்ணலாம், பட் இப்போ ஆக்டிவாக நம்ம இருந்திருந்த இதில் வந்து இந்தியா நல்லா விளங்குது சார்.
இப்போ ஒவ்வொரு அமைச்சகமும் ஒவ்வொரு துறையில் வந்து அவங்களுடைய சிறப்புகளை வந்து அதை வெளியேற்றும் விதமாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் வந்து எடுத்துக்கூற வகையில் வந்து நம்முடைய இந்திய சுற்றுலா அமைச்சகத்தின் பொறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன
இருக்குது? சுற்றுலா அமைச்சகம் பார்த்திங்கன்னா தேசிய கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் உருவாக்குவதற்கும் பல்வேறு மத்திய அரசு நிறுவனங்களுடன் மாநில அரசு, யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தனியார் துறையின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு தான் நம்ம இந்த அமைச்சகத்தின் ஒரு முக்கியமான ஒரு பங்கு சார். நாட்டின் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு முக்கிய நிறுவனமாக நம்ம அமைச்சகம் சுற்றுலா அமைச்சகம் இருக்குது. இந்த அமைச்சகம் பார்த்திங்கன்னா மத்திய சுற்றுலா அமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்களின் தலைமையில் உள்ளது. இந்திய சுற்றுலா வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு இன்றியமையாத விதிமுறைகள் கைட்லைன்ஸ்ன்னு சொல்லுவான், அப்புறம் வந்து ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்டத்திட்டங்கள் வடிவமைப்பது இந்த அமைச்சகத்தின் பொறுப்பு. சுற்றுலா அமைச்சகம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் இந்தியா சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் லிமிடெட் மற்றும் தன்னாட்சி நிறுவனங்களையும் கொண்டுள்ளது சார். அந்த மினிஸ்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா IITM சொல்லுவோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் இதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்து நடத்துகிறாங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் அண்ட் டூரிசம் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. அடுத்து NIWS சொல்லுவோம், இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி கோவாவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேலாண்மை மற்றும் கேட்டரிங் தொழில்நுட்பம் தேசிய கவுன்சிலில், அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா 71 இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து டைரெக்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதில் வந்து கண்காணிப்பில் நடந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சகத்தின் கீழே வருது. அது போக சுற்றுலா அமைச்சகம் நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு நோடல் ஏஜென்சியாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். அனைத்து கொள்கைகள் விஷயங்களும் வளர்ச்சி கொள்கைகள் இன்சென்டிவ் வெளி உதவி மனிதவள மேம்பாடு மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அமைச்சகத்தின் பொறுப்பு ஒரு முக்கிய பங்கு வருது சார். இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட் யூனியன் பட்ஜெட் 2023 பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க சுற்றுலாத்துறையை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்டது வந்து 2400 கோடி பட்ஜெட்டில். அதில் 1742 கோடி வந்து பகுதி சுற்றுலா உட்கமைப்பு மேம்பாட்டிற்கு அர்ப்பணித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது போக வந்து 242 கோடி வந்து ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றுலா அமைச்சகம் வந்து நிறைய ஒரு இது வளர்ச்சியை நோக்கி ஸ்டெப்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலமா வந்து இருக்கும்னு நம்புறேன்.
பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் நம்மளுடைய சுற்றுலாத்துறை அப்படிங்கிற வகையில எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு சார்?
ஸோ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்துறையில் இந்தியா சுற்றுலாத்துறை வந்து முதலிடத்தில் உள்ளது. இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ இந்த தொழில் சார்ந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம் கம்பெனிஸ் அதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2028 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் 59 பில்லியன் டாலர் வந்து வருவாய் ஈட்டுவதாக கணக்கிடப்பட்டுகிறது. கூடுதலாக வெளிநாட்டு பயணிகள் வருகை வந்து 2028 30 மில்லியன்களை எட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு வருகிறது. அதனால வந்து இப்போ நம்மளுடைய ஃபியூச்சரில் வந்து இந்தியா வந்து ஒரு மாபெரும் சக்தி டூரிசம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லி அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை சார். ஏன்னா நம்ம வந்து பாப்புலேட்டடு ஹையஸ்ட் பாப்புலேட் ஆஃப்டர் சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் நிறைய ஒரு இடங்கள் வளங்கள் எல்லாமே இந்தியாவில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து எல்லாருமே வந்து இந்தியா டூரிசம்ன்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது. நிறைய வெளிநாட்டவர்கள் இந்தியாவை நோக்கி வந்து டூரிசம் தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லையும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கும்.
சுற்றுலா அப்படிங்கிற போது நம்முடைய தித்திக்கும் தேன் சுவைப்பது போல அதை வந்து அதை அனுபவிச்சாதான் அதோட தன் நமக்கு எந்த அளவுக்கு அந்த சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் இருக்கு. அதுபோல வந்து இனிப்புகள் அப்படிங்கிறது எத்தனை வகைகள் இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட இனிப்புகள் நம்ம வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுபோல சுற்றுலா அப்படிங்கிற எடுத்துக்கிட்ட இடங்கள்ல வந்து குறிப்பிட்ட இடங்கள் அப்படி எது வந்து பிரபலமா வகையில இருக்கு
சார்? உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்வையாளர்கள் இருக்கும் முக்கிய சுற்றுலா தலங்களில் இந்தியாவும் ஒன்று சார். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்முகைத்தன்மை சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. ஸோ இந்தியாவில் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் அதோட தனித்தன்மை விஷயங்கள் கொண்டது சார். பிரபலமான மாநிலம் எல்லாருமே எல்லா மாநிலங்களுமே அதோட தனித்தனி துவங்கள் கொண்டுள்ள. இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, ராமேஸ்வரம், தஞ்சாவூர் பெரிய கோயில், சென்னை மெடினா கடற்கரை, மகாபலிபுரம், கொடைக்கானல், ஆனமலை புலிகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் அதிகமாக டொமஸ்டிக் டிராவல்னு சொல்லுவோம். டிராவல் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் சார். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் டிராவல் அண்ட் டொமஸ்டிக் டிராவல். உள்நாட்டு சுற்றுலாவில் பயணிகள் தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குது சார். வெளிநாட்டவர்களில் தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஒரு இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்து மதம் மற்றும் புத்த மதத்தை பின்பற்றும் மக்களுக்கு உத்தரப்பிரதேசம் மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாகும் சார். அது பார்த்திங்கன்னா வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. அது போக வந்து அயோத்தி ராமர் கோயில் இதுக்காண்டி அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இப்போ ஆயிடுச்சு. தாஜ்மஹால், ஆக்ரா கோட்டை. இப்போ கேரளா பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள், குருவாயூர் கோயில் இருக்குது, பத்மநாபன் சாமி கோயில், முல்லைப்பெரியார் அணி, இந்த மாதிரி கொச்சி, எர்ணாகுளம் இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. ஆந்திர பிரதேசம் பார்த்திங்கன்னா திருப்பதி கோயில் வர்றதுக்காண்டி நிறைய பேர் வந்து ஆந்திராவுக்கு டிராவல் பண்ணுறாங்க. அதோட டேட்டா பார்த்தீங்கன்னா சுமார் 70 மில்லியன், அதாவது 2022 மொத்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் 11% பேர் ஆந்திரப்பிரதேசுக்கு வருகை தந்துள்ளன. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தனித்துவம் கொண்டது. ஸோ அதோட சிறப்பே வந்து தனி ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு சார். எல்லா மாநிலங்களும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து நம்மளுடைய கட்டமைப்பு கொண்டுள்ளது சார்.
இப்போ சுற்றுலாத்துறையை பொறுத்த மட்டும் சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிற வகையில் ஏதேனும் இருக்கா
சட்டத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லீகல் லா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. அது வந்து எப்படின்னா, இப்போ சுற்றுலாத்துறை ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு உண்டான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ இந்தியாவில் சுற்றுலாத்துறை பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வராங்க. இப்போ அதில் வரவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சமூக பொறுப்போடு நடந்துக்கணும். அப்போ அது சமூக பொறுப்பு இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியோ, இல்லை அந்த சுற்றுலா பகுதியில் அழிவு ஏற்படுத்துகிற மாதிரியோ, இல்லை மாசு ஏற்படுத்துகிற மாதிரியோ நினைவு சின்னங்கள் இந்த மோனுமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அது சுவரில் கேட்கிறது எழுதுறது இந்த மாதிரி இது பண்ணுறப்ப அந்தந்த இடங்கள் அந்தந்த மாநிலங்களுடைய சட்டத்திட்டங்கள் வந்து அந்த அந்த மாதிரி பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணணும், பெனால்ட்டி போடணும், அந்த மாதிரி இது இருக்கே தவிர ஒரு பெரிய ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள்ன்ற இல்லை இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ சுற்றுலாத்துறைன்னு பார்த்தா ஹோட்டல் பிஸ்னஸ் வந்துடும், ட்ராவல் பிஸ்னஸ் வரும், அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு லாப்படி என்னென்ன ப்ரொசீஜர், லைசன்சிங் வாங்கணும், இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் இருக்கே தவிர, இப்போ ட்ராவலர்ஸுக்கு பொதுவாக சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் இருக்குது. அப்போ தனியாக இவ்வளோ ஒரு லீகல் சிஸ்டம்ன்றது இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லை சார். ஏன்னா இப்போ உலகத்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, பெரிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இதுதான் வந்து ஒரு நோயாக வந்து உலக அளவில் ஒரு பெரிய ஒரு நோயாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா தவிர வேறு எந்த ஒரு விஷயமாகவும் இருக்காது சார். ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ஒரு பயணம் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களுடைய உணர்வுகள், அங்களுடைய கலாச்சாரங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் வரும் சார். அதான் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, தூரத்து பயணம் ஒரு ஞானம் தரும்னு சொல்லி. ஸோ பயணம்ன்றது வந்து இன்னைக்கு ஒரு மருந்து. இப்போ இன்னைக்கு இருக்கிற நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டில், ஒரு பிஸியான ஒரு வேர்ல்டில் பயணம் ரொம்ப 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 வந்து ஒரு முக்கியமானது. நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குடும்ப ரீதியாக நம்மளுடைய சொந்தக்காரங்களோடையோ இல்லை குடும்ப மெம்பர்ஸோடையோ பயணம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமும் கொடுக்கும். ஒவ்வொரு தனிநபருக்கு வந்து மனதளவுலையும் சரி அவங்களோட உடல் அளவுலையும் சரி, வயதானவங்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய மருந்து அவங்களுக்கு ஒரு அமையும் சார். பிகாஸ் ட்ராவல், அதான் நான் சொன்ன மாதிரி தூரத்து பயணம் ஞானம் தருன்ற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு மக்கள் பேச்சுவார்த்தைகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, ஃபுட்டு, இதெல்லாம் வேறு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி, புத்துணர்ச்சி ஒரு கொடுக்கும். இது மனதளவில் உங்களை ஹாப்பியாகும், உடம்பு ரீதியாகவும் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சார். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ராவல் பண்ணணும், கீப் ஆன் ட்ராவலிங். இதனால் வந்து நம்ம எக்கானமியும் டெவலப் ஆகும், செல்ஃப் இண்டிவிஜுவலாக உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் க்ரோத் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
சுற்றுலா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதனால் இருக்கக்கூடிய பயன்கள், சுற்றுலாவினால அதே நேரத்தில் நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வருமானம் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இருக்குது, சட்டத்திட்டங்கள் வகையில் எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து சரியான வகையில் பின்பற்றி நாமளும் சுற்றுப்புறத்தையும் நம்ம பாதுகாத்து அதே நேரத்தில் நம்மளுடைய சுற்றுலாவில் பங்கேற்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தையும் இதில் அடையக்கூடிய ஒரு விஷயமா அந்த சுற்றுலா அமையுது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியதற்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இந்த தேசிய சுற்றுலா தினத்தில் புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், மற்றும் இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு வழங்கிய புதுகை பண்பலைக்கும் நன்றியை கூறி உனியும் யூனிவர்சிட்டி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களை, இதுவரை தேசிய சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சுற்றுலா மற்றும் ஹோட்டல் மேலாண்மைத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆராய்ச்சி மேற்பார்வையாளர் முனைவர் எஸ் பிரவீன்குமார் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.